நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் 24 பெரியார் என்று பரவலாக அறியப்படும் ஈவே ராமசாமி அவர்களின் நினைவு நாள். மொத்தமாக 94 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு. இந்த பூமியில் வாழ்ந்த அந்த மாமனிதர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையினை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர். இந்த நல்ல நாளில் அவரை பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றின செய்திகள் நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, பெரியாரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெரியாரை படித்தோம் அப்படின்னா பெரியாரோட சமுதாய பங்களிப்பு எந்தளவுக்கு அவசியம், இன்றைக்கும் எந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறத நாம் உணர முடியும். நாம் யார், நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படி சொல்லி சில வரைமுறைகள்லாம் வந்து நம்மளோட வரலாறை வந்து எழுதி வச்சுருக்காங்க. அறிவியல் பூர்வமாக நான் அதை பார்க்குறேன். அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த பூமிங்கிற ஒரு கோள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோள்கள் வந்து பேரண்டத்தில் சூரியனை சுற்றி மற்றும் 8 கோள்கள் வந்து சுற்றிகிட்டு இருக்கு. இந்த 8 கோள்களில் பூமிங்கிற ஒரே ஒரு கோள்களில் தான் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பூமிங்கிற ஒரு கோள் சூரியன்லேருந்து மிக சரியான தொலைவில் அமைந்திருப்பதனால் இங்கு உயிரினங்கள் வாழக்கூடிய தகவமைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பூமியில் மொத்தமாக இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைத்த தகவல் படி 87 லட்சம் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. மொத்தமாக இந்த பூமியில் வந்து 175 நாடுகள் வந்து இருக்குது. 175 நாடுகளில் வந்து 90,000 கோடி மக்கள் மனிதர்களை சொல்கிறேன். மனிதர்களாகிய நாமளும் ஒரு விலங்கினம், நம்மளும் ஒரு உயிரினம், விலங்குகள் வகையை சார்ந்தவர்கள். நாம் மொத்தமாக இந்த பூமியில் வந்து 90,000 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களோட சராசரி ஆயுட்காலம்னு பார்த்தோம் அப்படின்னா 65 ஆண்டுகள். இந்த பூமியோட வயசுன்னு பார்க்குறப்ப 4.5 கோடி ஆண்டுகள் இந்த பூமியில் மனிதனோட தோற்றம் நிகழ்ந்து ஒரு 2 லட்சம் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. பூமியோட ஆயுட்காலத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப மனிதனோட வயசு வந்து ரொம்ப கம்மி தான், சரிங்களா. இப்போ இந்த 65 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு சமமாக இல்லை. அதாவது எப்படின்னா, இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம மனிதர்களாகிய விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இயற்கைங்கிறது பொதுவாக தான் இருக்குது. பட் ஆனால் மனித குலத்திலே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறையா இருக்குது. ஒரு சராருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை, ஒரு சாரருக்கு அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க வந்து கஷ்டப்படுற நிலையில் வந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இன்றைக்கு உருவாகியிருக்கு. இது வந்து இப்போ இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா. இப்போ வந்து பெரியார் இங்கே எப்படி வராரு அப்படின்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனித வாழ்க்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கலையுங்கிறத தான் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அவருக்கு இறுதி காலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு, சமூகத்தில் நிலவக்கூடிய அவலங்களை நீக்கி சமூக நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பொது வாழ்க்கை அமைச்சிக்கிட்டார். அவங்களுக்கு வந்து போராடி சமூக நீதியை பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு அமைச்சிக்கிட்டார். பெரியாரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து சுருக்கமாக பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பிறந்திருக்காரு. 1879 செப்டம்பர் 17. இவரோட தாய் பார்த்திங்க அப்படின்னா சின்னத்தாய் அம்மாள், தந்தை வந்து வெங்கடசாமி நாயக்கர். ஒரு மிகப்பெரிய வணிகர், வெற்றிகரமாக வணிக தொழில் செய்து ஈரோடு வணிகர் சங்க தலைவராக இருந்தாங்க அந்த காலத்திலேயே. ஆரம்ப காலத்தில் அவங்களோட அப்பாவுக்கு வந்து பண கஷ்டம் இருந்தாலும் தொழில் ரீதியாக அவர் வெற்றி பெற்று பின்னாட்கள் பெரிய செல்வந்தராக ஆகிட்டார். ராமசாமி பிறக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து பண கஷ்டம் எதுவும் கிடையாது. அவங்க குடும்பத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தது. கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அதிகமாக செலவு செய்தாங்க. அன்னதானம் கொடுக்கறது, நிதி யார் கேட்டு வந்தாலும் கொடுக்கக்கூடிய நிலையை தான் இருந்தது. அவங்க குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா கடவுள், புராண இதிகாசங்கள்லாம் வந்து தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை தான் அவங்க வீட்டில் நடந்தது. இவருக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த கேள்வி கேட்கிற பழக்கம் வந்து அதிகமாக காணப்பட்டது. ராமாயணம் மகாபாரதம்ல சொல்லப்பட்டிருக்க கதைகளில் வர கதாபாத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த கதைகள்லாம் இவருக்கு அதிகமாக கேள்விகள் கேட்க கேட்க அடுத்தவங்களுக்கு வந்து இது வந்து எரிச்சலை வந்து உருவாக்கியிருக்கு சின்ன வயசுலேயே. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா தான் புள்ள வந்து நம்மளை மாதிரியே இருக்கணும்னு தான் எல்லா அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. அதாவது அவங்க வளர்க்குறபடி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ வந்து இவர் எதிர்த்தெடுத்து கேள்வி கேட்கறதுனால விதந்தாவதம் பேசுகிறத நினச்சி அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இருந்தது. இப்படியே தன்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணார்னா, அவங்க வீட்டுக்கு தினைக்கும் வந்துட்டு இருந்த ஒரு படித்தவர், படித்தவர்னால் வேதங்கள் தெரிந்தவரிடம் இவருக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் சொல்லி கொடுக்க பணிக்கிறாங்க. இவர் கேட்டிருக்கிறப்ப இவருக்கு வந்து மறுபடியும் அதே நிலைமை வந்ததுனால ரொம்ப சின்ன வயசுலேயே பிரச்சனைகள், அவங்க வீட்டுக்கு வந்து இவர் தொந்தரவாக இருக்கிறதா தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 19 வயசில் வந்து திருமணம் ஆயிடுது. நாகம்மைங்கிற அவர் தான், அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருந்தவங்க தான், பார்த்து பழகினவங்க தான். திருமணம் ஆன உடனாச்சும் திருந்திடுவான், திருந்திட்டு வந்து இந்த விதாண்டாதவங்கள்லாம் பேசாமல் இருந்துடும் அப்படி சொல்லி நினச்சிருக்காங்க. நினச்சி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் நிலை இது தொடர்ந்தது. இங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, அவர் வந்து இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்கிறாரு. பட் ஆனால் நிர்வாக திறமைங்கிறப்ப பார்க்குறப்ப அவர் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு குணம் வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு நிர்வகிக்கும் திறமை வந்து சின்ன வயசுலேயே இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருது. அது என்னென்னா வந்து ஒரு சத்திரத்தில் வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க. அதை நடத்திட்டு இருக்க அந்த பண்டிதர் ஒரு முகமதியர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கல. இதை வந்து கோர்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முகமதியர் வந்து அவர்கிட்ட போய் அந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்கு பண்டிதர் வந்து கண்ணிலே படாமல் ஒளிஞ்சி மறைந்து வாழ்ந்துட்டு இருந்தார். இது ஒரு நாள் வந்து இவங்க கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறப்ப ராமசாமிகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நாள் அவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு திட்டம் தீட்டி ஒரு சத்திரத்தில் வந்து அன்னதான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கிறப்ப அவர் கொண்டு போய் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு முகமதியர் வந்ததுனால அது ஒரு தீட்டுப்பட்டதாக பெரிய பிரச்சனையாகி அவங்க அப்பாவுக்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு தெய்வ குத்தம், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைய நீங்கள் கண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், கோவம் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் செருப்பு கழட்டி அடிச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு ஏன் இப்படி வந்து இது பண்ணோன்னே ராமசாமிக்கு வந்து ஒரு தர்ம சங்கட நிலைமை, கோவம் வந்துருச்சு. எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு கல்யாணம் ஆனால் என்னையை வந்து அடிச்சிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்புறாரு. காசிக்கு போகிறப்ப அங்கே காசியில் போயும் பார்க்குறாரு, இந்த மாதிரி கடவுளுங்கிற பேரில் வந்து மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டுருக்காங்கிறத வந்து அவர் தன் அனுபவத்தினால உணர்றாரு. காசி வந்து ஒரு புனித ஸ்தலம்னு சொல்கிறாங்க, இந்துக்களோட புனித ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஒரு அந்த பிரிவினை வந்து ரொம்ப ஆழமாக ஊன்றிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வந்து அவருக்குள்ளாரே தொடர் விவாதமாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இவங்க அப்பா இங்கேருந்து தேடிட்டு வந்துடுறாங்க. ஈரோட்டிலேருந்து காசியில் இருக்கிற தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமசாமி வந்து ஈரோட்டுக்கு வந்துடுறாரு. ஈரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வகித்த அந்த பதவிகள்லாம் இவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு அவர் ஓய்வெடுக்க சென்றுறாங்க. இப்போ இவர் தலைமையில் வரப்போ என்ன ஆகுதுன்னா, எடுத்துக்கொண்ட வேலையில் வந்து சிரம் மேற்கொண்டு கண்ணும் கருத்துமாக லாபகரமாக தொழில் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் வந்து தர்மகர்த்தாவை கோயிலுக்கு வந்து நியமிக்கிறாங்க. நியமிக்கிறப்ப அந்த கோயில் வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்லணும். காசி போனதுலேருந்தே அவருக்கு வந்து அவர் தீர்மானமாக முடிவு பண்ணிட்டாரு. கடவுள் மதங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள்லாம் வந்து மாற்றத்துக்கு உட்பட வேண்டும், அது வந்து இப்போ நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களை எனக்கு பிடிக்கல அதனால் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தன்னையே ஒரு இறை மறுப்பவராக வந்து பிரகடனப்படுத்திக்கிறாரு. அப்படின்றப்ப கோயில் தர்மகர்த்தா இங்கே வரப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த கோயிலுங்கிறது வந்து ஒரு பொது சொத்து, என்னோட கையில் வந்து இதை நிர்வகிக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு நான் தான் பொறுப்பு. வெற்றிகரமாக இந்த கோயிலை நிர்வகிக்கிறது தான் என்னோட இங்கே வேலை. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம்தான் அது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு செய்தி வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தின் சேர்மனாக ஆகிறப்ப அந்த காலத்தில் முத வந்து தெருக்களுக்கு குடிநீர் போட்டு கொடுத்தது வந்து தந்தை பெரியார் தான். தண்ணி டேங்க்லாம் கட்டி அதுக்கு 1008 பிரச்சனைகள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியை வந்து கீழ் ஜாதியினர் இடத்துலேருந்து எடுத்து வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் தாண்டி இவர் வந்து தான் சேர்மனாக இருக்கிறப்ப பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இந்த மாதிரி செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறப்ப என்னாகுதுன்னா இவரோட பேர் வந்து ரொம்ப பிரபலமாக ஆயிடுது. ஈரோடு மாவட்டத்தின் பக்கத்து மாவட்டமாக இருந்த சேலத்தில் வந்து ராஜகோபாலாச்சாரியார் வந்து அவர் தான் சேர்மனாக இருந்தார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறார், இந்த மாதிரி ராமசாமி நாயக்கர் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை மதுரைக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி மீட்டிங் போயிட்டு வரப்போ ராஜாஜி அவர்களும் வரதராஜுலு நாயுடு அவர்களும் பெரியாரை வந்து நேராக பார்க்குறாங்க ஈரோட்டில். ஈரோட்டில் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்களோட இந்த பணி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்மள மாநிலத்துக்கு ஃபுல்லும் பயன்படணும். இப்போ ஈரோட்டுக்குள்ளே ஒன்றியும் செஞ்சிட்ருக்க வேலைகள் வந்து நம்ம மாநிலத்துக்கு ஃபுல்லும் போய் சேரணும். இந்த மாதிரி துடிப்பான ஆளுகள் வந்து சமுதாய தொண்டர் ஆற்றத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துருங்க, இதன் மூலியமாக நம்ம வந்து பொது தொண்டாற்றலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றப்ப 1919 இது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம் இந்தியா ஃபுல்லும் ஆரம்பித்த காலகட்டம். காந்திஜி வந்து இந்தியாவில் வந்து விடுதலை போராட்டத்தை வந்து முன்னெடுத்து செய்ய தொடங்கிய காலகட்டம், ஆரம்ப காலகட்டங்கள் இது. அப்போ பார்க்குறப்ப இவர் சொல்கிறாரு, நான் காந்திஜியோட நடவடிக்கைகள்லாம் நான் கூர்ந்து கவனிச்சு தான் வரேன், அவரோட செயல்கள்லாம் எனக்கு உடன்பாடு தான், அதனால் எனக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது, இந்த கோரிக்கைகள் வந்து உங்களோட காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிட்டதுன்னா காங்கிரஸில் இணைத்துக்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் மெயினாக சொல்கிறது என்னென்னா இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுங்கிறது என்னென்னா மேல் சாதியினர்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியினருக்கு ஒன்றியுமே இங்கே வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற சாதியினர்களுக்கு வந்து திறமை இருந்தும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இங்கே மறுக்கிறாங்க. அப்போ வந்து இடஒதுக்கீடு அவர்களுக்கு சலுகை கொடுக்கணும் அந்த ஒரு கோரிக்கை வந்து அவர் வைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜகோபால் இதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து முதல்ல கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட பிரச்சாரம் வந்து காந்திஜியின் கொள்கையை முன்னெடுத்து செல்வதாக இருந்தது. உதாரணத்து சொல்லணுன்னா கதர் ஆடையை வந்து எல்லாத்தையும் உறுத்தணும்னு சொல்லிட்டு கிராம கிராமமாக போய் கதர் ஆடைகளை விற்கிறது. அதுக்கப்புறம் கல் கடை மறியல், கல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொந்த நிலத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வந்து வெட்டினார். இதெல்லாம் நம்ம சாதாரண ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறப்ப அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு 1 crore போகிற ஒரு விஷயம். யாரும் வந்து முன்னின்று செய்ய மாட்டாங்க, தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதுல. பட் இவர் வந்து கொள்கை பிடிப்பு தான் இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. தான் தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சொந்த நிலத்தில் இருந்த தென்னை மரங்கள்லாம் வெட்டி அதுக்கு ஒரு முன்னுடைவாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டிலேயே எதிர்ப்பு நிறையா இருந்தது. வீட்டில் ஒன்றியும் எதிர்ப்பு கிடையாது, சமுதாயத்துலேயும் வந்து எதிர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருந்தது. இவரோட செயல்களெல்லாம் பார்த்து ஒரு சாதியினர் வந்து ரொம்ப கோபமாயிட்டாங்க இவர் மேலே. அந்த இதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் வந்து இவர் ஒரு பொருட்படுத்தாமல் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தின் மீதே ஒரு கண்ணாக தொடர்ந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா கேரளாவில் ஒரு சம்பவம் வந்து 1924 வருடம் நடந்தது. அப்போ என்னாச்சுன்னா ஒரு தெருவுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வக்கீல் வந்து காலையில் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போகிறப்ப அந்த தெரு வழியாக போகக்கூடாது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஜாவுக்கு ஏதோ யாகம் நடத்திட்டு இருக்காங்க, நீண்ட ஆயுள் வேணும்னு சொல்லிட்டு உயர்ந்த ஜாதியினர் வந்து யாகம் வளர்த்து கொண்டிருக்காங்க. அதனால் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் அந்த தெரு நொழியாக நடந்தே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதியை அமல்படுத்தி வச்சுருந்தாங்க. இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தவர், அவர் பேர் வந்து மாதவன். அவர் என்ன பண்ணுறாரு, திருவனந்தபுரத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு போகிறாரு. போகிறதுக்காக அந்த வழியில் போகிறப்ப தாக்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்ததுனால இது தீட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் வந்து இவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு மன்னருக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்குது. அப்போ வெடிக்கிறப்ப எல்லா தலைவர்களும் யார் யார் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார்களோ எல்லாத்தையும் கைது செஞ்சிடறாங்க. போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு வந்து அங்கே ஆள் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் வந்து சென்னை மாகாண காங்கிரஸின் செயலாளராக இருந்தார். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து போயிருக்கு. போகிறப்ப அங்கே இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தை வந்து தொய்வில்லாமல் இந்த டயத்தில் வந்து கெட்டான சூழ்நிலையில் எடுத்து நடத்துறதுக்கு ராமசாமி அவர்கள் தான் மிகச்சரியான ஆள்னு சொல்லிட்டு அங்கே தந்தி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லி தகவல் தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி போகிறார் பெரியார். போய் அங்கே போயிட்டு தான் முன்னின்று போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. நடத்துகிறப்ப பெரியாரும் கைது செய்யப்பட்டார். அவர் செஞ்சதுக்கப்புறம் அவங்க நாகம்மை அவங்களும் வந்து முன்னின்று நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை. இப்படி போயிட்டுருக்கிறப்ப கடைசியில் வந்து விலக்கப்பட்டுருது அந்த விதி. பெரியார் வந்து வெற்றி பெற்றுறார். அந்த போராட்டம் வந்து வைக்கம்ங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. தந்தை பெரியார் அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அவர் பேர் வந்து வைக்கம் வீரர்னு ஆயிடுது. இது வந்து தீண்டாமைக்கு எதிராக நம்மளோட சமூகத்தில் நடத்தப்பட்ட முதல் போராட்டம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டினோட தீர்மானம் வந்து பெரியார் முன்னாடியே சொல்லியிருக்காரு, இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து மெயினாக நீங்கள் கருத்தில் கொள்ளணும், அதை வந்து தீர்மானமாக போட்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவரோட ஒரு நிலைப்பாடு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ராஜாஜி ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். அவரை பின்பற்றி தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் செயல்பட்டுருந்தாங்க. அப்போ வந்து திருவிக்கா அவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைமை தகுந்தார். அப்போ கேட்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கொள்கை என்னென்னா, இப்போதைக்கு நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கோம், வெள்ளையன்ட்டு அடிமைப்பட்டிருக்கோம். நம்மளோட முதல் குறிக்கோள் வந்து நம்மளோட நாடு விடுதலை ஆகிறது தான். அதை தான் நம்ம வந்து முக்கிய நோக்கமாக வச்சு செயல்படணும். இந்த இடஒதுக்கீடு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நம்ம பேசக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து தீர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நாட்டோட பிரச்சனையை நம்ம போவோம். வில்லையனை எதுக்குது வந்து இவருக்கு ரெண்டாம் பட்சமாக தான் தெரிஞ்சிச்சு அந்த டயத்தில். அப்போ சொல்கிறப்ப கருத்து வேறுபாடுகள் வருது. நீங்கள் வந்து இந்த சாதி பிரச்சனையை வந்து கையில் எடுக்காமல் இந்த பிரச்சனைக்கு முதல்ல நீங்கள் தீர்வு காணாமல் சமூக மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட வாதமாக இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா, அந்த மாநாட்டில் வந்து சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிறேன், இனிமேல் எனக்கு வந்து நம்ம தமிழகத்தில் நிலவுகிற மூட நம்பிக்கைகள், அப்புறம் வந்து பிராமண அல்லாதவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்துறது தான் என்னோடய மிகப்பெரிய பணியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுயமரியாதை பகுத்தறிவு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்கிறது தான் என்னோடய முக்கிய பணியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் தன்னை வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலக்கிக்கிட்டு வெளில வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனியாக ஒரு சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு தொடங்கி தமிழகம் ஃபுல்லும் பிரச்சாரம், மூடநம்பிக்கைகள் வந்து எப்படி நம்ம மக்கள் அறியாமையில் மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் வந்து ஒரு சாரார் மட்டும் பயனடைஞ்சிட்டு வராங்க, இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து அவங்களோட அறியாமை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து கீழ்நிலையில் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்குறார். இன்றைக்கி கல்வி நிலையங்கள் மற்றும் வந்து அரசு வேலைகளில் வந்து இடஒதுக்கீடு நம்மளுக்கு வந்து அமலில் இருக்கு இல்லையா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பெரியார்ன்னு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து போராட்டம் தொடங்கிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரியில் படித்தவர்களில் 100க்கு 65 பேர் பிராமணர்கள், மீதி 35 பேர் தான் எல்லா சாதியினரும். அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 100க்கு 97 பேர் பிராமண அல்லாதவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 65 பேர் வந்து பிராமணர்கள் தான் படிக்கிறாங்க. நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கும், உயர் பதவிகளில் வந்து 100க்கு 47 இடங்களில் வந்து பிராமணர்கள் தான் இருந்தாங்க, 30 இடங்களில் வந்து ஆங்கிலேயர்கள், மிஞ்சி இருக்கிற 23 இடங்கள்லாம் மற்ற சாதியினர். அப்போ வந்து சமுதாயத்தில் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மற்ற சாதியினர்கள் வந்து உயர் பகுதியில் வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது சரிங்களா. இது வந்து பெரியாருக்கு ரொம்ப மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா, இது வந்து மக்கள் அறியாமையை பயன்படுத்தி அவங்களோட உரிமைகளை வந்து பறிக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். பெரியார் வந்து கையில் எடுத்த பிரச்சனைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, தீண்டாமை எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, பகுத்தறிவு, சுயமரியாதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் உரிமை, பெண்ணுக்கு வந்து உரிமைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முக்கிய நோக்கமாக சமுதாயத்தின் மீது இந்த மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய பங்களிப்பு இந்த இதில் தான் இருந்தது. பெண்கள்லாம் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து மிக கோபமாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரியமாக செயல்பட்டார். அவர் சொல்கிறாரு, திருமணம் செய்யும் உரிமை, செய்யாமல் இருக்கும் உரிமை, பிடிக்காத திருமணத்தில் இருந்து வெளியேறும் உரிமை, திருமணம் செய்யாமலே சேர்ந்து வாழும் உரிமை, குழந்தை பெறும் உரிமை, பெறாமல் இருக்கும் உரிமை, இவையெல்லாம் பெண்ணுக்கு இருக்கும் உரிமை அப்படி சொல்கிறாரு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை, அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து கணவர் சீக்கிரமாக இறந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து மறுமணம், விதவை திருமணம் வந்து அன்றைக்கு வந்து மறுக்கப்பட்டிருந்தது. அப்போது சின்ன வயசுலேயே துணை இழந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களேன். அதுக்கப்புறம் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் ஆண்களுக்கு வந்து சேவை செய்து வாழக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இந்த நிலையிலேருந்து பெண்கள் விடுபட்டால் தான் முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ஒரு நாட்டினோட முன்னேற்றங்கிறது பெண்களோட முன்னேற்றத்தில் தான் இருக்குங்கிறத வந்து சொன்னார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா பெண்களுக்கு எல்லா உத்தியோகத்திலும் சரி பாதி இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு வர்றார். 1925 வந்து சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. அதோடய முக்கிய கொள்கைன்னு பார்க்குறப்ப சாதியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா கலப்பு திருமணங்கள் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறைய கலப்பு திருமணங்கள்லாம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்தது. மக்கள் எல்லாமே சிந்தித்து செயல்படணும், எந்த ஒரு காரியத்தையும் யார் சொன்னாலும் அதை வந்து கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டு நடக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் பகுத்து ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும், நம்மளுக்குள்ளாரையே கேட்டுங்க எது சரி எது தப்புங்கிறத நம்ம வந்து உணர்ந்து தான் செயல்படணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு முக்கிய அம்சங்களாக இதை வைத்து பிரச்சாரங்கள் செய்தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா தந்தை பெரியார் அவர்களின் வழியை பின்பற்றி நிறைய ஆளுமைகள்லாம் உருவானாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாதுரை சொல்லலாம், காமராஜர்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இவரோட பேச்சின் அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் வந்து அரசியலுக்குள்ளாரே வராரு, அதுவே ஒரு இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க. காமராஜர்லாம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரோட கொள்கைகள்லாம் அப்படியே சட்டங்களாக ஆக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கல்வியில் வந்து முன்னேற்றம் அடையணும், எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் ஆரம்ப காலத்துலேயே சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் கல்வி அறிவு கொடுக்கணுங்கிறப்ப காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே எல்லாத்துக்கும் இலவச கல்வியை வந்து கட்டாயமாக அறிவித்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடும் வந்து சட்டமானது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுகங்கள்லாம் வந்து நம்ம வந்து மானசீகமாக பெரியார் அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கடைசி வரைக்கும் அரசாங்க பதவிகளில் எந்த ஒரு பதவியிலையும் வந்து அரசு உயர் பதவியில் வந்து அவர் வைக்கலை. கடைசி வரைக்கும் தேர்தலில் வந்து போட்டியிடலை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோடய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்காக உழைக்கிறது தான், அதனால் வந்து நான் தேர்தலில் போட்டியிடாமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டினார். கடைசி வரைக்கும் தேர்தலில் போட்டியிடலை. மொத்தமாக 94 வாழ்ந்தார். 94 வரைக்குமே மேடைகளில் போய் வந்து பிரச்சாரம் செய்து தான் இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக சாகுமுறை ஓயாமல் பிரச்சாரம் செய்தது இதுவரைக்கும் யாரையுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்ததை கடைசியாக ஒரு 4 90 94 வந்து நடந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். 90 வந்து மொத்தமாக 41 சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 180 வந்து பேசியிருக்காங்க. 91 131 சுற்றுப்பயணம், 150 பேசியிருக்காங்க. 93 183 சுற்றுப்பயணம், 249 94 177 சுற்றுப்பயணம், 229 பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கற்பனை செய்து பார்க்க முடியுதா நம்மளால்? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பிறப்பாங்கங்கிறது சந்தேகம்தான். இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்னியாங்கிற ஒரு பிரச்சனை, சரிந்து விழும் குடலை வந்து பெல்ட் வைத்து கட்டிக்கிட்டு கூட்டம் செஞ்சுருக்காங்க. சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வயிற்று பக்கத்தில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து சிறுநீர் தனியாக வெளில எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு கொலாசி அருகி இருந்தாங்க. இத்தனை பிரச்சனைகளும் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த வாளியை தூக்கிட்டு தான் போவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட இதுதான். பட் ஆனால் அவங்க கொள்கையை வந்து என்றைக்குமே தகர்த்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து கூட்டங்கள் பிரச்சாரங்கள் மக்களுக்கு வந்து இந்த நிலையை வந்து இனிமேல் செய்கிறதுக்கு யார் வருவாங்களோ அவரே அப்போயே சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து யாரும் செய்கிறதுக்கு வர முடியாது, நம்ம இருக்கிறப்பயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லுவேன். ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா அரசு பதவிகள் வகித்தவர்கள் கொண்டும்தான் வந்து அரசு மரியாதையோட இறுதி சடங்கு வந்து நடத்தணுங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் வந்து எந்த ஒரு அரசு பதவியிலும் பெரிய உயர் பதவியில் வந்து வகிக்கல. இருந்தாலும் காந்தியடிகளுக்கு அடுத்ததாக பெரியாருக்கு தான் அந்த ஒரு சிறப்பு வந்து செய்யப்பட்டது. 1973 அவர் இறக்குறாரு. ஒரு 40-41 வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இனி தமிழர்கள் வாழும் காலம் வரையும் நம்ம வந்து மானசீக நன்றி நம்ம செலுத்தி தான் இருக்கணும். வேறு வழி இல்லாது ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போய் நம்மளோட சமுதாயத்தை கொண்டு போய் நிலைநிறுத்தினதில் வந்து அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த நல்ல நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நினச்சி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். வணக்கம்.
நேயர்களே, பெரியார் ஈவேரா அவர்களின் நினைவு நாளான இந்த தினத்தில் பகுத்தறிவு கருத்துக்களை வலியுறுத்தியும் பெண் விடுதலைக்காகவும் சமுதாயத்தில் நிலவி வந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கும் தனது இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தன்னலமற்ற அவரது சேவைகள் குறித்து நமக்கு எடுத்து கூறினார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நாளில் அவரது தொண்டினை நினைவு கூறுவதோடு அவர் அமைத்து தந்த பாதையில் பயணம் செய்யவும் அவர் காட்டிய வழியை பின்பற்றவும் உறுதியேற்போமாக. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.